தேடல் திருப்போடல் 125.
சமூக தொடர்பியல் துறையில் அரிஸ்டாட்டில் காலத்திலிருந்தே ஒரு முக்கிய பாடம் பெர்சுவேஷன். இதை தமிழில் பிறரை நம்ப வைக்கும் அல்லது சம்மதிக்க வைக்கும் கலை என்று சொல்லலாம். பிறரை நம்ப வைப்பதற்கு பல வகையான வழிமுறைகளை பரிந்துரைக்கிறார்கள். பிறரை நம்ப வைக்கும் இக்கலை இரு விதங்களில் நடைபெறுகிறது என்று சமூக தொடர்பியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, ரெஸ்பான்ஸ் ஷேப்பிங் பெர்சுவேசிவ் ப்ராசஸ். அதாவது, புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பொருள் அல்லது சிந்தனைக்கு ஏற்ற பதிலளிக்குமாறு அல்லது செயல்படுமாறு ஒரு நபரை உருவாக்குவது. எடுத்துக்காட்டாக, இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை பல்வேறு எடுத்துக்காட்டுகள் வழியாக சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை இறை நம்பிக்கை உள்ளவர்களாக உருவாக்குவதை சொல்லலாம். இரண்டாவது, ரெஸ்பான்ஸ் ரீஇன்ஃபோர்சிங் பெர்சுவேசிவ் ப்ராசஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது, இறை நம்பிக்கையில் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் பல்வேறு தடைகள் வரினும் இக்கட்டான சூழ்நிலைகள் வரினும் சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட இறை நம்பிக்கையிலே தளர்ந்து விடாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கொண்ட இறை நம்பிக்கையை வலிமையூட்டுவதை சொல்லலாம். மேற்சொன்னவற்றில் இரண்டாவதாக சொல்லப்பட்டதைத்தான் நாம் இன்று சிந்திக்கும் திருப்பாடல் 125 ஆசிரியர் பயன்படுத்தியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, புறவினத்தார் இஸ்ரேலரை துன்புறுத்திய வேளையில் இஸ்ரேல் மக்களில் பலர் தீய வழிகளில் ஈடுபட்டனர். எஞ்சியிருந்த சிலர் பற்றுறுதிமிக்க மக்களை இறைவன் உங்களை காப்பார், உங்களது இறை நம்பிக்கை உங்களை காக்கும் எனத் தேற்ற பாடப்பட்ட பாடலாக அமைந்துள்ளது இத்திருப்பாடல். சுற்றியுள்ள மலைகள் எருசலேமை பாதுகாப்பது போல ஆண்டவரின் பிரசன்னம் எஞ்சியிருக்கும் இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கும் என்பது பாடலின் சாரம். இப்பாடலை ஆழ்ந்து சிந்திக்கும் போது இரு கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. இப்பாடலின் முதற்பகுதியில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போரை அவர் காப்பார் என்றும், இரண்டாம் பகுதியில் நல்லவர்கள் வாழும் இடத்தில் தீயவர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாது, ஒருவேளை தீயவர்கள் ஆதிக்கம் செலுத்தினாலும் இறுதியில் நேர்மையாளருக்கே வெற்றி என்பதையும் அழகாக சொல்லுகிறார். இரத்தின சுருக்கமாக 5 சொற்றொடர்களை கொண்ட இப்பாடலை ஒவ்வொரு சொற்றொடராக பார்ப்போம். ஐந்து சொற்றொடர்களில் இதோ முதல் சொற்றொடர்.
ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர்.
சீயோன் மலை என்பது கடவுளுடைய மலை. அது அவர் வாழுமிடம் என்பதே இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கை. வழக்கமாக சீயோன் மலையை இறைவனுக்கு மட்டுமே ஒப்பிட்டு கூறுவார்கள். ஆனால் இப்பாடலில் இறை நம்பிக்கை கொண்ட மக்களை சீயோன் மலைக்கு ஒப்பிடுகிறார் ஆசிரியர். இறை நம்பிக்கை கொண்டவர்களை சீயோன் மலையோடு ஒப்பிடுவதால் அவர்களும் அவர்கள் இதயமும் இறைவன் வாழுமிடமாக மாறுகிறது. சீயோன் மலையை எதிர்த்து யாராலும் போராட முடியாது. அதேபோல இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் போராடி வெல்ல முடியாது. ஏனெனில் அவர்கள் அந்த அளவு வலிமை கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இறை நம்பிக்கை என்பது வெறுமனே இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதோடு முடிந்து விடுவது அல்ல. அவ்வாறு நம்பிக்கை கொள்ளும்போது இறைவன் தம்மீது நம்பிக்கை வைப்போரில் குடியேறுகிறார். எனவேதான் இறை மனிதர்களில் அசாதாரணமான மனதிடமும் இதையும் மேற்கொள்ளக்கூடிய மன துணிவும் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. 15 முற்பகுதியில் வெளி உலகிற்கு வராமல் 4 சுவர்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு செபிக்கும் வழக்கமுடைய கார்மல் துறவு வாழ்வு ஸ்பெயின் நாட்டில் கேலிக்கூத்தாக இருந்தது. துறவிகள் வெளியில் செல்லவில்லை, ஆனால் வெளியிலிருந்து பலரும் வந்து துறவு வாழ்வின் உண்மை நோக்கத்தையும் புனிதத்தையும் கேலியாக்கிக் கொண்டிருந்தனர். தான் வாழ்ந்து கொண்டிருந்த அவிலா நகரில் மனு உருவேற்பு என்னும் பெயர் கொண்ட துறவகத்திலேயே இத்தகைய நிலையைக் கண்டு வேதனையடைந்தார் இயேசுவின் தெரைசால். இவரை அவிலா தெரைசால் என்றும் அழைக்கிறோம். எனவே துறவு வாழ்வின் ஊற்றுக்குச் செல்ல முடிவு செய்த அவர் தான் கொண்டிருந்த இறை நம்பிக்கையில் புதிய துறவகம் ஒன்றை யோசேப்பின் பாதுகாவலில் அவிலா நகரின் வேறொரு பகுதியில் துவங்கினார். இதற்கு பலத்த எதிர்ப்பு எழுந்தது. ஆயர்களும் பிரபுக்களும் கண்டனம் தெரிவித்தனர். மக்களை தூண்டிவிட்டு துறவகத்தை சேதப்படுத்தினர். இத்தனை எதிர்ப்புகளுக்கும் இயேசுவின் தெரைசால் அயரவில்லை. மேலும் புதிய துறவகங்களை நிறுவினார். இதற்கு காரணம் இத்திருப்பாடலில் சொல்லப்படுகின்ற சீயோன் மலை போல இயேசுவின் தெரைசாலனுடைய இறை நம்பிக்கையும் உறுதியானது.
ஆண்டவர்
அன்பார்ந்தவர்களே, இறைவனை யாராலும் அசைக்க முடியாது. அவரில் நம்பிக்கை கொள்வோரிடத்தில் அவர் தங்கி வாழ்கிறார். எனவே அவர்களையும் அசைக்க முடியாது, அவர்கள் கொண்ட இறை நம்பிக்கையையும் அசைக்க முடியாது என்று சொல்லி இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் எல்லாருமே அழுத்தம் கொடுத்து பேசுவார்கள். ஆனால் இப்பாடலின் ஆசிரியர் நம்பிக்கை கொண்டு வாழ்வோரை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களது நம்பிக்கையை பற்றி பெருமையாக பேசுகிறார். அவர்களது நம்பிக்கையை நினைத்து பெருமிதம் அடைகிறார். நேர்மையாக வாழ்வோரை, நல்ல காரியங்களை செய்வோரை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். ஏனெனில் மனித வாழ்வு பரிசு மற்றும் தண்டனை என்பவற்றின் மேல்தான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இப்பாடலின் இரண்டாவது சொற்றொடருக்கு கடந்து செல்வோம். இச்சொற்றொடரில் ஆசிரியர் ஓர் உருவகத்தை பயன்படுத்துகின்றார்.
எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார்.
தமிழர் மரபில் நிலங்களை பிரிப்பது போல் பிரித்தால் எருசலேம் மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகிறது. மலை என்பது ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய அரண், பாதுகாப்பு. எதிரிகளின் படையெடுப்பை தடுக்க செயற்கையாக கோட்டைகளை கட்டுவர். ஆனால் அக்கோட்டைகள் கூட தகர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மலைகளை கொண்ட நாடுகள் இயற்கை அரணை பெற்றிருக்கின்றன. இம்மலைகள் நாட்டை பாதுகாக்கின்றன. அதேபோல நம்பிக்கை கொண்டோருக்கு இறைவன் அரணாக இருக்கிறார். அவர்களின் இறை நம்பிக்கையை குலைக்க விரும்புவோரிடமிருந்து அவரே அவர்களை காக்கின்றார். சற்று முன் இயேசுவின் திரைசாலை பற்றி குறிப்பிட்டேன். அவருக்கு வந்த எதிர்ப்புகள் அனைத்தையும் தகர்த்தெறிவதற்கு தேவையான எல்லாவற்றையும் இறைவன் அவருக்கு வழங்கியிருந்தார். அவரும் தெரசாவோடு இருந்தார். பார்ப்பவரை மயக்கும் அழகையும், பெண்களுக்கு எந்த உரிமையுமே இல்லாத காலத்தில் உலக நடப்பை புத்தகங்கள் வழியே அறியும் திறமையையும், பிறர் சொல்ல வருவதை யூகித்து அவர்களுக்கு சரியான பதில் கொடுக்கும் அளவுக்கு கூர்மையான அறிவையும் இறைவன் அவருக்கு கொடுத்திருந்தார். இவரோடு பேசிக் கொண்டிருப்பதற்கு அரசர்களும் பிரபுக்களும் குருக்களும் தவம் கிடப்பார்களாம். ஒரு வகையில் இவை அனைத்துமே இவருக்கு வந்த எதிர்ப்புகளை தகர்க்க உதவின என்று சொன்னால் அது மிகையாகாது. தெரசாவோடு சேர்ந்து கார்மல் சபையின் புதுப்பித்தலுக்கு பாடுபட்ட சிலுவை யோவானுக்கு ஆட்சியாளர்கள் சார்பிலும் மதத் தலைவர்கள் சார்பிலும் வந்த எல்லா இன்னல்களையும் இக்கட்டுகளையும் இதுபோன்ற அரசர்கள் பிரபுக்கள் வழியாகத்தான் தெரசா தவிடுபுடியாக்கினார். எனவே இறைவன் நம்பிக்கையாளர்களை பல்வேறு வழிகளில் பாதுகாக்கிறார் என்பது திண்ணம்.
எருசலேம் நகருக்கு மலைகள் உண்டு, எதிர்வரும் பகைவர்கள் பலியாவா, நல்லாறு நாட்டில் பொல்லாங்கு மாறவும் என் பார்ந்த ஆண்டவர் அரணாவா.
அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இப்பாடலின் மூன்றாவது சொற்றொடருக்கு கடந்து செல்வோம். இதோ மூன்றாவது சொற்றொடர்.
நல்லாருக்கென ஒதுக்கப்பட்ட நாட்டில் பொல்லாரின் ஆட்சி நிலைக்காது, இல்லையெனில் நல்லாரும் பொல்லாதது செய்ய நேரிடும்.
இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு உரியது. புறவினத்தார் எருசலேமை சுற்றிலுமிருந்து அச்சுறுத்தலா பல்வேறு தொல்லைகள் தரலாம். ஆனால் எதிரிகளின் கை ஓங்காது. ஏனெனில் இது இறைவனால் தன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு. எருசலேம் இறைவனின் நகர். எனவே எதிரிகள் இந்நகரை வெற்றி கொள்ள முடியாது. இஸ்ரேல் மக்கள் எதிரிகளை எதிர்க்க தேவையில்லை. எனவே புறவினத்தாரை போல இஸ்ரேலர்கள் பொல்லாதது எதுவும் செய்யவும் தேவையில்லை. இன்றைய வாழ்க்கையில் நல்லவர்களாக, நேர்மையாளர்களாக, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்தாலும் சிலருக்கு வாழ்க்கை அச்சம் நிறைந்ததாகவே உள்ளது. ஏனெனில் நம்பிக்கையுள்ள மனிதர்களுக்கும் பல்வேறு துன்பங்களும் துயரங்களும் வரத்தான் செய்கின்றன. இப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கா இப்படி நிகழ்ந்தது என்று பலரை பார்த்து நமது மனம் அங்கலாய்த்திருப்பதில்லையா? ஆனால் இப்படிப்பட்ட இறை நம்பிக்கை கொண்ட மனிதர்களை ஆசிரியர் திடப்படுத்துகின்றார். துன்பங்களும் துயரங்களும் வரும். ஆனால் இறுதியில் இறைவன் இருக்கிறார், ஒருபோதும் கைவிடமாட்டார். எருசலேமை மலைகள் சூழ்ந்துள்ளது போல இறைவன் உங்களை சூழ்ந்திருக்கிறார். எனவே அஞ்சாதீர்கள் என்று திடப்படுத்துகிறார். அடுத்ததாக இப்பாடலின் நான்காவது சொற்றொடர்.
ஆண்டவரே, நல்லவர்களுக்கும் நேரிய இதயம் உள்ளவர்களுக்கும் நீர் நன்மை செய்தருளும்.
இதுவரை நம்பிக்கை கொண்டோரை பாராட்டி அவர்கள் வைத்த நம்பிக்கையை பற்றி சொல்லி இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை காப்பார் என்று சொன்ன ஆசிரியர் நல்லவர்களுக்காகவும் நேர்மையாளர்களுக்காகவும் ஜெபிக்கிறார். அடுத்ததாக இப்பாடலின் இறுதி சொற்றொடர்.
கோணல் வழிநோக்கி திரும்புவரை ஆண்டவர் தீயவரோடு சேர்த்து இழுத்துச் செல்வார், இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக.
கோணல் வழி நோக்கி திரும்புவோர் என்பது இஸ்ரேலின் நேர்மையற்ற சிலரையோ அல்லது புறவினத்தாரையோ குறிக்கிறது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். கூடவே இருந்து குழிப்பறிப்போர் என்று சொல்வதைப் போல இஸ்ரேல் மக்களோடு இருந்து கொண்டு சிலர் நம்பிக்கையாளர்களை கெடுத்துக் கொண்டிருந்தனர். இத்தகையவர்களை இறைவன் பார்த்து கொள்வார். அதோடு இஸ்ரேலுக்கு தீங்கு செய்வோரை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இறைவன் அவர்களை பார்த்து கொள்வார். நம்பிக்கையாளர்களை தீய வழியில் நடத்திச் செல்ல முயலும் பொல்லாரை இறைவன் இழுத்துச் செல்வார் என்றும் இஸ்ரேலரை திடப்படுத்துகின்றார் ஆசிரியர். அன்பார்ந்தவர்களே, இப்பாடல் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டாலும் இன்றும் இதே போன்ற நிலை இல்லாமல் இல்லை. நம்பிக்கையாளர்களுக்கு சோதனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டுதான் உள்ளன. அதே வேளையில் தீமை செய்கிறவர்கள் சுகபோகத்தோடு வாழ்கிறார்கள். இதை பார்க்கிற நேர்மையாளர்களுக்கு இவ்வுலக போக்குக்கு ஏற்றவாறு நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பிழைக்க முடியாது என்ற எண்ணமும் தோன்றாமல் இல்லை. எனவே இப்பாடல் 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நமக்கும் வழித்துணையாகிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இறை நம்பிக்கையில் நம் வாழ்வை தொடர்வோம். இறைவன் துணையாக அரணாக இருந்து நம்மை காப்பாராக.
கோணல் வழியில் நடப்போம், நிலை குலைந்து போவார். கோணல் வழியில் நடப்போம், நிலை குலைந்து போவார். கானல் நீரார் கண்மறைந்து போவார். கானல் நீரார் கண்மறைந்து போவார். நம்பினே ஆண்டவர்
பாடல் 125. இவ்விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.